سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب சர்வபுகழும் அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுபஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இந்த சத்திய ஒளியை பூமியில் நிலைநாட்டுவதற்காக வந்த சகல நபிமார்கள் தூதர்கள் மீதிலும் அவ்வரிசையில் இறுதியாக வந்த இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்தொடர்ந்த அவர்களது உத்தம தோழர்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மத் كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اسلام என்பது ஒரு தனி மனிதனாக தனிப்பட்ட ஒரு செயல்பாட்டோடு வாழ்ந்துவிட்டு செல்வதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டு முயற்சியும் கூட்டு செயல்பாடுகளும் அதனை வளம் பெறச் செய்கின்றன. அந்த இஸ்லாத்தை உயர்த்துவதற்கு அவைகள் துணை புரிகின்றன. இதற்குத்தான் அரபியிலே ஜமாஅத் என்று சொல்லப்படும், அதாவது ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பு எப்படி இருக்கும் என்றால், ஒரு தலைவருக்கு கீழ் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டவாறு ஒற்றுமையுடன் ஒருமைப்பாட்டுடன் செயல்படக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக அந்த இஸ்லாமிய கூட்டமைப்பு இருக்கு. இந்த பிரிவுகளிலே ஒரு பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் 73 கூட்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் 73 கூட்டங்களாக பிரியும். அதிலே 72 நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டம் மாத்திரமே சுவனம் செல்லும் என்ற ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஏற்றுக்கொண்டு இன்று காணப்படக்கூடிய எந்த ஒரு பிரிவிலும் நாங்கள் இல்லை என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு தனித்து அவர்கள் செயல்படுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அது கூட அவர்களுடைய பிழை. என்ன செய்கிறார்கள் என்றால், நாங்கள் தனித்து செயல்படுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் தொழுகையிலும் ஜும்மாக்களிலும் பெருநாள் தொழுகைகளிலும் ஏதோ ஒரு ஜமாஅத்தோடு அவர்கள் தொடர்பு பட்டுக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். சமீபத்தில் கூட ஒரு ஆலிம் பேசுவதை நான் செவியேற்றேன். அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இன்று ஒவ்வொரு ஜமாஅத்தை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு பேர்களோடு செயல்படக்கூடிய எந்த ஒரு அமைப்பிலும் நான் இல்லை என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் உண்மையிலேயே அவர் அதிலே இல்லையா என்று கேட்டால், ஏதோ ஒரு வகையிலே அப்படியான பிரிவுகளோடு அவர் சம்பந்தப்படுகின்றார், அப்படியான பிரிவுகளை அவர் ஆதரிக்கின்றார். இப்படி ஒன்றை பேசுவதும் ஒன்றை செய்வதும் இஸ்லாம் அல்ல. இஸ்லாம் எது நடைமுறை சாத்தியமோ, எதனை செய்தால் மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குமோ, எதனை செய்தால் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை மேம்படுமோ, அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை திட்டத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னார்கள், 73 கூட்டங்கள் என்னுடைய உம்மத் பிரியும், அதில் 72 நரகம், ஒன்றே ஒன்று சுவர்க்கம். அது எப்படி? அல் ஜமாஅத், அது ஒரு கூட்டமைப்பாக இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்றுள்ள ஒரு சில உலமாக்கள் அதனை முழுவதுமாக நிராகரித்து, எவர்கள் கூட்டமைப்பாக இருக்கின்றார்களோ மற்றவர்களை ஆதரிக்காமல் தங்களுடைய கூட்டத்தை மட்டும் ஆதரித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட ஜமாஅத்திலே நாங்கள் கிடையாது என்று அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிக்கு நேர் எதிராக அவர்கள் செயல்படுகின்றார்கள் என்பதை பாருங்கள். அவர்கள் என்ன செய்கின்றார்களோ இல்லையோ, நாங்கள் அல்லாஹ்வினுடைய சொல்லின் பிரகாரமும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் பிரகாரமும் ஒரு ஜமாஅத்தாக, ஒரு தலைவரின் கீழ், ஒரு அமீரின் கீழ் ஒற்றுமையாக சகோதரத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு அவசியம், ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜமாஅத்திலே, இப்படியான கூட்டு செயல்பாடுகளிலே பரக்கத்தும் ரஹ்மத்தும் பொதிந்திருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜமாஅத்து ரஹ்மத்துன் வல் ஃபுர்கத்து அதாபு. ஒரு ஜமாஅத்தாக, அல் ஜமாஅத்தாக செயல்படுவது என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு அருள். அதே போன்று பிரிந்து தனித்தனி அமைப்புகளாகவோ அல்லது தனியேவோ செயல்படுவது என்பது அது அல்லாஹ்வினுடைய தண்டனை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே இப்படிப்பட்ட இந்த அல் ஜமாஅத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு உபகாரம். இந்த ஜமாஅத்தை உண்மையிலேயே ரஹ்மத்தாக ஆக்க வேண்டியது எங்களுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. இந்த ஜமாஅத்துக்குள்ளும் பிரிவினையுடைய வாடைகளையும் கருத்து மோதல்களையும் மனக்கசப்புகளையும் கொண்டு வந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்யாமல், ஒருவருக்கொருவர் வஞ்சகம் செய்து கொண்டு, அநியாயம் செய்து கொண்டு இந்த ஜமாஅத்தை ஒரு அதாபாக மாற்றக்கூடிய செயல்பாடுகள் எங்களிடத்திலே வந்துவிடக்கூடாது. மாறாக எப்படி வர வேண்டும், எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜமாஅத் ரஹ்மத், அது ஒரு பெரும் அருட்கொடை என்று சொன்னார்களோ, அதனை ஆதரிக்கக்கூடியவாறு, அதனை உண்மையிலேயே எங்களுடைய கண்ணால் பார்க்கக்கூடியவாறு, அதனை எங்களுடைய எல்லா புலன்களாலும் உணரக்கூடியவாறு எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான என்ன என்ன திட்டங்கள், என்ன என்ன அமைப்புகள் எங்களுக்கு தேவையோ அதனை நாங்கள் சரியாக குர்ஆன் ஹதீஸின் பிரகாரம் நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் எப்படியான ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்றதோ அது இருந்தால்தான் அந்த ஜமாஅத் ஒரு ரஹ்மத்தாக இருக்கும். எங்களுக்கு மத்தியிலே எப்படி உதவி ஒத்தாசைகள் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகின்றதோ அது எங்களுக்கு மத்தியிலே சரியாக நடைபெற்றால்தான் இந்த ஜமாஅத் என்பது ஒரு ரஹ்மத்தாக இருக்குமே ஒழிய, இல்லாவிட்டால் அது ஒரு அதாபாக மாறிவிடும். எங்களுக்கு மத்தியிலே வஞ்சகங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்க கூடாது, ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது ஒரு எதிரியை பார்ப்பது போன்று நாங்கள் பார்க்க கூடாது. உண்மையான ஒரு சகோதரராக அன்போடு அவரை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சகோதரரை பார்த்து புன்முறுவல் பூப்பது கூட சதகா என்று இஸ்லாம் எங்களுக்கு ஏன் சொல்லுகிறது என்றால், இந்த இஸ்லாத்தின் மூலமும் இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் மூலமும் இந்த ஜமாஅத்தின் மூலமும் கூட்டு செயல்பாடுகளின் மூலமும் உண்மையான ஒரு அருளை நாங்கள் அடைய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே இப்படி சொல்கின்றார், விசுவாசிகளை பார்த்து தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, எவை எவைகள் நன்மையான விஷயங்களாக இருக்கின்றதோ, எவை எவைகள் இறையற்றத்திற்குரிய விஷயங்களாக இருக்கின்றதோ, அப்படியான விஷயங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். வலா தாவனு அலல் இஸ்மி வல் உத்வான், எவை எவைகள் எல்லாம் பாவங்களாக இருக்கிறதோ, வரம்பு மீறல்களாக இருக்கின்றதோ, அப்படியான விஷயங்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இங்கு விசுவாசிகளிடத்திலே அல்லாஹு தஆலா எதனை எதிர்பார்க்கின்றால் என்றால், நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே நல்ல விஷயங்களில் நல்ல செயல்பாடுகளில் அதே போன்று தக்வாவை தூண்டுகின்ற விஷயங்களில் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். இதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லுகின்றார். அதே நேரத்தில் பாவங்கள் கலக்கின்ற விஷயத்திலும், வரம்பு மீறல்கள் இந்த ஜமாஅத்திலே ஊடுருகின்ற விஷயத்திலும், அதே போன்று கட்டுப்பாடு இல்லாத தன்மைகள் பரஸ்பரம் எங்களுக்கு மத்தியிலே அதிகரிக்கின்ற விஷயத்திலும் நாங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க கூடாது என்பதையும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு விளக்கலாக தருகின்றார். எனவே இந்த அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய ஜமாஅத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் சகோதரர்கள். நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எங்களுக்குள் ஒருவர் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ள வேண்டும். பாவமான விஷயங்களில் அல்ல, நன்மையான விஷயங்களில் ஒருவர் படுகின்ற கஷ்டத்தில், ஒருவருடைய நோயில், ஒருவருடைய துன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய முஸ்லீம்களாக உண்மையான சகோதரர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நான் சொன்ன இந்த அல் குர்ஆனிய வசனம் சூரத்துல் மாயிதா எனும் அத்தியாயத்தின் இரண்டாம் வசனத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அதேபோன்று இந்த முஸ்லீம்கள் இந்த மூமின்களுக்கு மத்தியிலே எப்படியான ஒரு ஒற்றுமையும் செயல்பாடும் சகோதரத்துவமும் காணப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நுஃமான் இப்னு பஷீர் என்ற நபித்தோழர் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸலுல் முஃமினீன் ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம். மூமின்களுக்கு உதாரணம் எந்த விஷயத்தில், அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்கின்ற விஷயத்திலும், அவர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியிலே இரக்கமாக இருக்கின்ற விஷயத்திலும், ஒருவருக்கொருவர் தங்களுக்கு மத்தியிலே நேசமாக உதவியாக இருக்கின்ற விஷயத்திலும் அவர்களுக்குரிய உதாரணம் என்னவென்றால், கமசலி ஜஸதின், ஒரு உடம்புக்குரிய உதாரணமாகும். இதஸ்தகா உதுவுன் ததாலஹு சாயிருல் ஜஸத், அந்த உடம்பிலே ஒரு உறுப்புக்கு ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டால், அந்த உறுப்புக்கு ஏதாவது ஒரு சேதம் ஏற்பட்டுவிட்டால், அல்லது அந்த உறுப்பினுடைய இயற்கையான தன்மையில் இருந்து அது மாறிவிடுமாக இருந்தால், ஏதோ ஒரு சோதனைக்கு அந்த உறுப்பு உள்ளாகிவிட்டால், நீங்கள் பார்ப்பீர்கள் சதாலஹு சாயிருல் ஜஸத், உடம்பிலே உள்ள ஏனைய உறுப்புகள் எல்லாமே அதற்கு ஒத்துழைப்பு வழங்குவதையும், அதற்காக வேண்டி தியாகம் செய்வதையும், அதற்கு உதவி செய்வதையும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு உதாரணம் சொன்னார்கள், திடீரென்று ஒரு ஒரு உறுப்புக்கு ஒரு நோய் ஏற்பட்டுவிட்டது. உதாரணம், ஒரு தலைக்கு வலி ஏற்பட்டுவிட்டது என்றால், அதற்காக வேண்டி கண் விழிக்கிறது, அதற்காக வேண்டி கை உதவி செய்கிறது, அதற்காக வேண்டி ஏனைய உறுப்புகள் எல்லாம் உதவி செய்கின்றன. இப்படியான உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள், உண்மையான மூமின்களுக்கு மத்தியில், உண்மையான இந்த ஜமாஅத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு மத்தியில் இப்படியான உதவிகளும் ஒத்துழைப்புகளும் ஒத்தாசைகளும் காணப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். யாரோ ஒரு சகோதரர் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள், யாரோ ஒரு சகோதரர் துன்பப்படுகின்றார்கள் என்பதற்காக அது யாரோ ஒருவர் என்று என்பதை நாங்கள் பொறுப்பில்லாமல் இருந்துவிட முடியாது. எப்படி எங்களுடைய உடம்பில் ஒரு உறுப்புக்கு ஒரு நோய் ஏற்படுகின்றதோ அந்த உறுப்பின் நோய்க்காக வேண்டி சகல உறுப்புகளும் ஒத்துழைப்பு வழங்குகின்றதோ அதே போன்று முஸ்லீம்களாகிய நாங்கள், மூமின்களாகிய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு சகோதரர் ஒரு இன்னலிலே மாட்டிக்கொண்டால், ஒரு சகோதரர் ஒரு நோயிலே சோதிக்கப்பட்டால், அல்லது ஒரு சகோதரர் ஏதோ ஒரு கஷ்டத்திலே அவர் துன்பப்படுவாராக இருந்தால், அது எங்களால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது, அவர்களுக்குரிய உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்க வேண்டும் என்பது இஸ்லாம் இந்த உதாரணத்தின் மூலம் எங்களுக்கு சொல்லிக் காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த உதாரணத்தை நாங்கள் உள்வாங்க வேண்டும், எங்களுடைய உடம்போடு வைத்து அந்த உதாரணத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதன் அடிப்படையிலே உண்மையிலே நாங்கள் சகோதரர்களோடு இருந்து கொள்கின்றோமா? அப்படி இருக்கவில்லை என்றால் அதனை ஏற்படுத்துவது எப்படி? அப்படி ஒன்று ஏற்படுத்தப்பட்டால் அதற்கு எந்த அளவு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களை சுட்டிக்காட்டினார். மூமின்கள் என்றால் அவர்களிடத்திலே இப்படியான ஒரு தன்மை இருக்கும் என்பதை ஒரு அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார். ஒருவர் இருக்கிறார், இன்னொரு மூமினுடைய கஷ்டத்திலே அவர் எந்த ஒரு பங்கும் எடுப்பதற்கு தயாரில்லை, அவருடைய மனது இடம் கொடுப்பதில்லை, அவர் அதற்காக வேண்டி எந்த ஒரு கரிசனையும் காட்டவில்லை என்றால் அங்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. அது ஈமானிய ஒரு கோளாறாக கூட இருக்கலாம். இதற்கு நாங்கள் இடம் வைக்க கூடாது. நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ சகோதரர்கள் சிரமப்படுகின்றார்கள், எவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். திடீரென்று ஒரு உதவி அவர்கள் எங்களிடத்திலே கேட்கின்றார்கள், ஆனால் அதற்காக வேண்டி எங்களிடத்திலே சரியான ஒரு செயற்திட்டம் கிடையாது. அந்த செயற்திட்டத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதனை உருவாக்கி அப்படியான முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நல்ல ஒரு உதவியும் ஒத்தாசையும் நாங்கள் வழங்க வேண்டும். இதை இஸ்லாம் ஒரு ஈமானிய ஒரு பண்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் முஃமின் லில் முஃமினி கல் புன்யான். ஒரு மூமின் இருக்கின்றாரே, அவர் இன்னொரு மூமினுக்கு கட்டிடத்தை போன்றவராவார். கட்டிடத்திலே உள்ள ஒரு கல் எப்படி இன்னொரு கல்லுக்கு பக்க பலமாக இருக்கின்றதோ, எப்படி ஒரு கல் இன்னொரு கல்லை பலப்படுத்துகின்றதோ, அதே போன்று மூமின்கள் இன்னொரு பிற மூமின்களுக்கு பலப்படுத்தக்கூடியவர்களாக, ஒருவரை ஒருவர் ஒத்தாசை செய்து உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல் முஃமினு லில் முஃமினி கல் புன்யான் யஷுத்து பஅலுஹு பஅலா. அந்த கட்டிடத்திலே உள்ள ஒரு கல் ஒரு சில கற்கள் ஒரு சில கற்களை பலப்படுத்துவது போன்று மூமின்களாகிய நாங்கள் ஒரு சில மூமின்கள் பலமிழந்து விடுகின்ற பொழுது, அவர்கள் நொறுங்கி விடுகின்ற பொழுது, அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது, அவர்களை அரவணைத்து அவர்களை பலப்படுத்தி நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஆனால் ஒருவர் இருக்கிறார், அவரும் பலவீனமாகி இன்னொரு மூமினையும் பலவீனப்படுத்துகின்ற ஒரு நிலைக்கு அவர் செல்லுவாராக இருந்தால் அவருடைய ஈமானிலே கோளாறு இருக்கிறது. நான் நொறுங்கப் போகின்றேன், நீயும் நொறுங்கு, நாம் எல்லாம் சேர்ந்து இந்த கட்டிடத்தை இல்லாமலாக்கி விடுவோம் என்பது போன்று எங்களிடத்திலே உள்ள சிலருடைய செயல்பாடு இருக்குமாக இருந்தால் அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமும் கிடையாது, அது ஒரு ஈமானி அம்சமும் கிடையாது. எனவே எங்களிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் ஒரு மூமின் இன்னொரு மூமினை பலப்படுத்தக்கூடியவராக, அவருடைய விஷயத்திலே உதவி செய்யக்கூடியவராக, அவருக்கு அந்த கட்டிடத்திலிருந்து விலகக்கூடிய ஒரு பலகீனமாக ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் அவரை அரவணைத்து அந்த கட்டிடத்தோடு இணைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்பாடு எங்களிடத்தில் இருக்க வேண்டும் இதுதான் மூமின்களுக்குரிய ஒரு உதாரணமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையிலேயே இந்த உதாரணத்தின்படி எங்களுடைய ஜமாஅத்திலே நாங்கள் செயல்பட வேண்டும். ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த உதாரணங்களின் பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வ லகும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியிலே உதவி வழங்குகின்ற விஷயத்திலும் அவர்களுடைய கஷ்டத்திலே பங்கெடுக்கின்ற விஷயத்திலும் எந்தளவு சிறப்புகள் இருக்கின்றன என்பதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை பாருங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல் முஸ்லிம் அஹுல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான் என்ற ஒரு முகவுரையை சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா யதுலிமுஹு வலா யுஸ்லிமுஹு. அந்த ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எந்த காரணத்தை கொண்டும் அநியாயம் செய்யக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான். வலா யுஸ்லிமுஹு, இன்னொரு எதிரியிடத்திலே முஸ்லீம்கள் அல்லாத ஒருவரிடத்திலே அந்த முஸ்லிமை கொண்டு ஒப்படைக்கவும் மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொன்னார்கள், ومن كان في حاجتي اخيه யாராவது ஒரு முஸ்லிம் இன்னொரு சகோதர முஸ்லிமுடைய தேவையிலே அவர் ஈடுபடுவாராக இருந்தால் كان الله في حاجته இவருடைய தேவையிலே யார் ஈடுபடுவார் என்றால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா யாவற்றின் மீதும் சக்தி வாய்ந்த அந்த அல்லாஹ் தஆலா இவருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவன் ஈடுபடுகின்றான். ومن فرج عن مسلم كربة فرج الله عنه كربة من كربات يوم القيامة யாராவது ஒரு முஸ்லிமுடைய துன்பம் விஷயத்தில் அதனை நீக்குவதற்காக ஒரு முஸ்லிம் பாடுபடுகின்றார் என்றால் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா மறுமையிலே அவருக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை நீக்குகின்ற விஷயத்தில் அல்லாஹு தஆலா உதவி செய்கின்றான். அவருடைய மறுமையிலே ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுகின்றான். யாராவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமருடைய குறையை மறைப்பாராக இருந்தால் அவருடைய குற்றத்தை மறைத்து அவருடைய மானத்தை காக்கக்கூடிய ஒரு முஸ்லிமாக அவர் இருப்பாராக இருந்தால் மறுமை நாளில் அல்லாஹு தஆலா அவருடைய குற்றத்தை மறைப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்தில் 2442 இலக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே பாருங்கள், எந்த அளவு இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இந்த சகோதரத்துவத்தையும் எந்த அளவு எங்களுக்கு மத்தியிலே உதவிகளோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது என்பதை பாருங்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், அவன் அவனுக்கு அநியாயம் செய்ய முடியாது, அவன் அவனை இன்னொரு தாகூத்திடத்திலே கொண்டு ஒப்படைக்க முடியாது. அதே போன்று ஒரு முஸ்லிம் முஸ்லிமுடைய துன்பத்தை நீக்குகின்ற விஷயத்திலே பாடுபட வேண்டும். எந்த அளவு அவர் பாடுபடுவார் என்றால் அந்த அளவு அல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்திலே பாடுபடுகின்றான், அவருடைய விஷயத்திலே அல்லாஹு தஆலா உதவி செய்கின்றான், அவருடைய தேவையை அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து வைக்கின்றான். அதே போன்று ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பாராக இருந்தால் அல்லாஹு தஆலா மறுமை நாளில் அவருடைய குறையை மறைப்பான் என்று சொன்னார். எந்த அளவு எங்களிடத்திலே இருக்கிறது, எந்த அளவு நாங்கள் இதிலே அமல் செய்கின்றோம் என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் ஷைத்தானுடைய ஒரு தன்மை என்னவென்றால், யாராவது ஒரு முஸ்லிமுடைய ஒரு குறை எங்களிடத்திலே கிடைத்து விட்டால் அதனை எங்களால் வைத்துக் கொண்டு இருக்க முடியவில்லை, அதனை இன்னொரு முஸ்லிமிடத்திலே போய் சொல்லி அவருடைய மானத்திலே அந்த முஸ்லிமிடத்திலே அந்த முஸ்லிமை பற்றி இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தை கெடுக்கின்ற விஷயத்திலே நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ஆனால் இதே கெதி, இதே ஒரு நிலைமை நாளை மறுமை நாளில் எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் என்ன செய்வது? நாங்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா அந்த முழு படைப்புகளுக்கு மத்தியிலே வெளியாக்கி எங்களை இழிவுபடுத்தினால் எங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் யார் இருக்க முடியும்? ஆனால் ஒரு முஸ்லிம் என்ன செய்கிறார்? இன்னொரு முஸ்லிமுடைய குற்றத்தை மறைக்கிறார். இன்னொரு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவரை மானபங்கப்படுத்த முடியும். அவர் குற்றம் செய்தார் என்பதற்குரிய தெளிவான ஆதாரம் அவரிடத்திலே இருக்கும். அந்த சான்றுகளை எடுத்துக்கொண்டு இன்னும் முஸ்லிம்களிடத்திலே அவருடைய மானத்தை போக்கடிக்க முடியும். அந்த முஸ்லிமை பற்றி உள்ள நல்ல எண்ணத்தை இல்லாமலாக்க முடியும். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு முஸ்லிம் அந்த முஸ்லிமிடத்திலே மாத்திரம் சொல்லி அவரை உபதேசம் செய்துவிட்டு அவருடைய குற்றத்தை மறைப்பாராக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? நாளை மறுமை நாளில் அப்படியான முஸ்லிம்களை அழைத்து அவருடைய தோளிலே தட்டி ரகசியமாக அவருடைய குற்றத்தை சொல்லி உன்னை நான் மன்னித்து விட்டேன், நீ செல் சுவர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆனால் இந்த ஏதோ எங்களுடைய ஐம்புலனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில இன்பங்களுக்காக வேண்டி இப்படியான பாக்கியங்களை நாங்கள் இழக்கின்றோம். எனவே ஒரு முஸ்லிமுடைய குற்றத்தை மறைக்க வேண்டும், ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்ய வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் நஃபஸன் மூமினின் குர்பத்தன் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. யாராவது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய உலகத்தினுடைய கஷ்டங்களிலே ஒரு கஷ்டத்தை அவர் நிவர்த்தி செய்து வைப்பாராக இருந்தால் நாளை மறுமை நாளில் அந்த முஸ்லிமுடைய உலக கஷ்டமோ அல்லது மறுமை கஷ்டமோ ஏதாவது ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்து வைப்பான். யாராவது ஒரு கஷ்டப்படுகின்ற ஒரு மூமின் விஷயத்திலே அவர் இலகுபடுத்தி கொடுப்பாராக இருந்தால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அவருடைய கஷ்டங்களை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தி கொடுப்பான். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹு அல்லாஹு ஃபி துன்யா வல் ஆஹிரா. யாராவது ஒரு முஸ்லிமுடைய குற்றத்தை மறைப்பாராக இருந்தால் இந்த உலகத்திலும் அல்லாஹு தஆலா அவருடைய குற்றத்தை மறைப்பான், நாளை மறுமை நாளிலும் அவருடைய குற்றத்தை மறைப்பான் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹு ஃபி ஆவுனில் அப்த் மா கானல் அப்த் ஃபி ஆவுனி அஹீஹி. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கின்றான். எதுவரைக்கும் என்றால் அந்த அடியான் இன்னொரு அடியானுக்கு தன்னுடைய சகோதர அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் பத்தா பிஹி அமலுஹு லம் யுஸ்ரிஅ பிஹி நஸபு. இவைகளெல்லாம் மிகப்பெரிய ஒரு அமல்கள். இந்த அமல்களை செய்யாமல் யார் தங்களுடைய கைகளை முடக்கிக் கொள்கின்றார்களோ அதிலே ஆமை வேகத்திலே அவர்கள் போகின்றார்களோ ஒரு காலமும் அவர்களுடைய சொத்தோ அவர்களுடைய செல்வங்களோ அவர்களுடைய பரம்பரைகளோ அவரை ஒரு காலம் சுவனத்தை நோக்கி வேகமாக இட்டு செல்லாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு நன்மையான ஒரு காரியங்கள். ஒரு முஸ்லிமுக்கு உதவி செய்வது, அவருடைய தேவையிலே நாங்கள் ஈடுபடுவது என்பது மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய காரியங்கள். எங்களுடைய ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள், எங்களுடைய அமல்களின் தரங்களை உயர்த்தக்கூடிய காரியங்கள். இவ்வாறான காரியங்களிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அப்படியான ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். எனவே சகோதரர்கள், முடிந்தவரைக்கும் ஜும்மாவின் பிறகு சிறிது நேரம் இருந்து விட்டு செல்லுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ஜும்மாவிலே நாங்கள் பார்த்ததன் பிரகாரம் இந்த ஜமாஅத் என்பது ஒரு அருட்கொடை. இந்த அருட்கொடையை எங்களுக்கு மத்தியிலே நாங்கள் சரியாக அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனை எங்களுக்கு மத்தியிலே சரியாக செயல்படுத்திக் கொண்டால் அதன் மூலம் நிறைய அருள்களும் பரக்கத்துகளும் ஒரு முஸ்லிமுடைய மனதிலே ஒரு சந்தோஷமும் அதிலே இருக்கிறது என்பதிலே எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவேதான் இந்த ஹதீஸ்களை எல்லாம் நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். இதிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சகோதரருக்கு உதவி செய்கின்ற விஷயம் எங்களுடைய விஷயத்திலே தாக்கம் செலுத்துகிறது, எந்த அளவுக்கு அது ஒரு முஸ்லிமுக்கு பிரயோஜனப்படுகிறது என்கின்ற விஷயங்களை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதனை நாங்கள் அமுலிலே கொண்டு வர வேண்டும். எங்களுடைய சில சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம், திடீரென்று சில சகோதரர்களுக்கு நோய் ஏற்படுகின்றது, நிரந்தரமான ஒரு நோய், அல்லது ஒரு திடீரென்று ஒரு கஷ்டம், அல்லது ஒரு சகோதரன் மரணித்து விடுவார், அவருக்கு அதிகமான பிள்ளைகள் இருப்பார்கள். இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் சில உதவி அவர்கள் ஜமாஅத்திடம் கோருகின்ற பொழுது அவர்களுக்கென்று உதவி செய்வதற்கு எங்களிடத்திலே ஒரு சரியான ஒரு பொருளாதார ஒரு வசதி ஒரு செயற்திட்டம் எங்களிடத்திலே கிடையாது. இதன் காரணமாக அவர்கள் சில மனக்கசப்புகளையும் சில அதாவது அவர்களுடைய கஷ்டம் அப்படியே இருப்பது போன்றும் எந்த ஒரு சகோதரர்களும் கை கொடுக்கவில்லை என்ற ஒரு எண்ணமும் அவர்களிடத்திலே ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காமில் சகோதரர் மன்னாரிலே அவர் இருந்தார். ஒரு கடுமையான ஒரு நோய்வாய்ப்பட்டு அவர் மரணித்து விட்டார். ஆனால் அவருக்கு கிட்டத்தட்ட சுமார் 9-10 பிள்ளைகள் இருக்கிறார்கள், எல்லோருமே சின்ன பிள்ளைகள். ஆனால் அந்த சகோதரரை பற்றி தெரியும், நன்றாக குர்ஆன் ஹதீஸ் விஷயத்திலே உறுதியான ஒரு கொள்கையுடையவர், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்று அடித்து பேசியவர். தன்னுடைய ஒரு கடைசி ஒரு கூட்டம் நினைக்கிறேன், அமீர்மார்கள் கூட்டம், அந்த கூட்டத்தில் கூட குர்ஆன் ஹதீஸ் தான் என்னுடைய மார்க்கம் என்ற விஷயத்தில் அவர் ஆணித்தரமாக சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இன்னும் அந்த ரெக்கார்டிங்கள் இருக்கின்றன. அந்தளவுக்கு உறுதியான ஒரு சகோதரர். ஆனால் அவருடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய குடும்பம் விஷயத்திலே எங்களால் பெரிதாக ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டேன், வேற அமைப்பிலே உள்ளவர்கள், பாகிஸ்தான் தலைமைத்துவத்தை சார்ந்த ஒரு சிலர் அவர்களுக்கு உதவி செய்வதாகவும் அவர்களுடைய அந்த கொள்கையை அவர்கள் திசை திருப்புவதற்கு அவர்களுடைய இந்த வறுமை நிலையை பயன்படுத்தி அவர்களை கொள்கை மாற்றம் செய்வதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து அவர்களுடைய குடும்பத்தை திசை திருப்புவதற்கு முயற்சிப்பதாகவும் நான் கேள்விப்பட்டேன். உண்மையிலே மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நாங்கள் ஒரு ஜமாஅத்தாக இருக்கிறோம், அல்லாஹினுடைய உதவியால் பெரிய ஒரு ஜமாஅத்தாக நாங்கள் இருக்கிறோம். எனவே இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு எங்களிடத்தில் ஒரு செயல் திட்டம் இருக்க வேண்டும். ஒரு சகோதரர், எங்களுடைய ஒரு சகோதரர் இத்தனை பிள்ளைகளோடு மரணித்து விட்டார் என்றால் அவருடைய விஷயத்திலே கவனம் செலுத்தக்கூடியவாறு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடியவாறு அவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடியவாறு ஏதாவது ஒரு திட்டம் எங்களிடத்தில் இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லை என்றால் ஏனையவர்கள் அவர்களை வந்து கவ்விக்கொள்வார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த சகோதரர் மட்டும் இருந்திருந்தால், அவர் இஜ்மாவு சஹாபா போன்ற கொள்கைகளுக்கு எதிராக நின்றவர், ஆனால் அதே கொள்கையை சார்ந்தவர்கள் இந்த பொருளாதார வறுமையை அவர்கள் கணக்கில் எடுத்து அவர்களுக்கு சில உதவிகளை செய்து அவர்களை திசை திருப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர் உயிரோடு இருந்தால் இது நடக்குமா? அவர் விடுவாரா? ஆனால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படியெல்லாம் நாங்கள் சில விஷயங்களிலே கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அதிலே ஒரு பெண்மணி எழுதியிருக்கிறார்கள், என்னுடைய கணவர் ஒரு வேலைக்கும் செல்ல முடியவில்லை, அவருக்கு மேல் கை சும்மாவே நடுங்குகிறது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை அவரால், எப்பொழுது பார்த்தாலும் தூக்கம், சில அமல்கள் இபாதத்துகள் கூட அவரால் செய்ய முடியும். ஆனால் சகோதரர் உறுதியான சகோதரர், நல்ல நிலைமையில இருக்கின்ற பொழுது எனக்கு கூட வேலைக்கு செல்ல முடியவில்லை, ஏனென்றால் எனக்கு பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள்,
எனவே இப்படியான நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கள் என்று அவர்கள் ஜமாத்திலே கேட்கின்ற போது, எங்களிடத்தில் என்ன இருக்கிறது, பைத்துல் மாலிலே அப்படி ஒரு அதிகமான ஒரு உதவிகள் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிறதா என்றால் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரியான பல விஷயங்கள் எங்களிடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல இன்னும் பல தேவைகள் ஜமாத்திற்கு முஸ்லீம்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. இவைகளையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியவாறு எங்களிடத்தில் ஒரு சில செயல் திட்டங்கள் வேண்டும். நாங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்றால், ஒரு தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒரு நிதி, மாதாந்தம் ஒரு சகோதரர் இவ்வளவு என்ற ஒரு கொடுப்பனவு, குறைந்தது ஒரு 200 ரூபா, அதற்கு மேலால் அவர்கள் விரும்பியவாறு அந்த தொகைகளை அவர்கள் கொடுத்துக் கொள்ளலாம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஷைத்தான் எங்களுக்கு மத்தியிலே பிழையான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுவான், இடம் கொடுக்கவே கூடாது. அல்லாஹு தஆலா விசுவாசிகளை பற்றி என்ன சொல்கிறான், அவர்களுடைய சொத்துக்களிலே அம்வாலிஹிம் ஹக்கும் மாலும், அந்த விசுவாசிகளுடைய அந்த சொத்திலே ஒரு உரிமை இருக்கிறது. யாருக்கு என்றால், லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், யாரெல்லாம் வறுமையிலே இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் கேட்கின்றார்களோ, அவர்களுக்கு அவர்களுடைய சொத்திலே ஒரு பங்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு விசுவாசிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். இன்ன பிற முஸ்லீம்களுடைய கஷ்டத்திலே, அவர்களுடைய நோயிலே, அவர்களுடைய இன்னொரு விஷயங்களிலே நாங்கள் பங்கெடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். இதனுடைய பிரயோஜனம் எங்களுக்கு இந்த உலகத்திலும் இருக்கிறது, மறுமையிலும் இருக்கிறது. இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடிய பிரயோஜனம் என்ன, எங்களுடைய இந்த உலகத்தினுடைய கஷ்டங்களிலே ஒரு கஷ்டத்தை அல்லாஹு தஆலா நீக்குவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று மறுமையிலே கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன, அது அதைவிட ஒரு பெருமதியான ஒரு பிரயோஜனம். மறுமை நாளிலே உள்ள கஷ்டம் எங்களுக்கு ஒரு கஷ்டம் நீங்குமாக இருந்தால், இதன் மூலம் அது உண்மையிலே ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயம். எனவே இதெல்லாம் நாங்கள் கொண்டு வர வேண்டும். அதே போன்று ஒரு அடியானுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம், ஒரு அடியானுடைய தேவை விஷயத்திலே நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காலமெல்லாம், எங்களுடைய தேவையில் யார் ஈடுபடுகின்றான் என்றால் அல்லாஹு தஆலா ஈடுபடுகின்றான். எனவே எங்களுடைய விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவதை விட அதிகமாக இன்னும் சில சகோதரர்கள் விஷயத்திலும் அவர்களுடைய நல்ல விஷயங்களில் நாங்கள் பங்கு கொள்வது என்பது நேரடியாக அல்லாஹு தஆலா எங்களுடைய விஷயத்திலே உதவி செய்வதற்கு வழி ஏற்படுத்துவதற்குரிய ஒரு வழிதான் அது. எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் கஞ்சத்தனம் பாராமல் ஒருவருக்கொருவர் இதிலே உதவியாக இருப்பதற்காக வேண்டி ஒரு சங்கம், ஒரு கூட்டு திட்டத்தை நாங்கள் அமைக்க வேண்டியிருக்கிறது. எனவே மாதா மாதம் ஒரு சகோதரனிடமிருந்து தொடர்ச்சியாக ஒரு கொடுப்பனவு வந்து கொண்டிருக்கும். அதன் மூலம் இப்படியாக கஷ்டப்படக்கூடிய முஸ்லீம்களுக்கு உதவி செய்யலாம். ஜமாஅத்துடைய இன்னும் பல தேவைகள் இருக்கின்றன, அவைகளை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம். இதன் மூலம் எங்களுக்கு ஈர் உலகிலும் பிரயோஜனம் இருக்கிறது, அதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு பகுதி இருக்கிறது, இந்த உதவி திட்டம் சரியாக மேம்பட்டு வெற்றிகரமாக அமைந்த எல்லா பகுதிகளுக்கும் நாங்கள் இதனை அறிமுகப்படுத்த இருக்கிறோம். எல்லா சகோதரர்களையும் இந்த நன்மையிலே பங்கு கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு நன்மையின் தொழிற்சாலை என்று சொல்லலாம். நன்மையை நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடமாக, ஒரு அமைப்பாக இதனை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதன் மூலம் ஒருவருக்கு கடன் உதவி செய்யலாம், அல்லது ஒரு கஷ்டப்படுகின்றவருக்கு உதவி செய்யலாம், நோயாய்ப்பட்டவருக்கு உதவி செய்யலாம், பல விதவை பெண்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு உதவி திட்டத்தை நாங்கள் செய்யலாம். இப்படி நாங்கள் செய்கின்ற பொழுது ஒரு நன்மைகள் விளையக்கூடிய ஒரு அமைப்பாக, ஒரு இடமாக இது அமையும். இதனை நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த கடன் விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள், அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். அதாவது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இன்ன ஸலப், கடன் கொடுப்பது என்பது எஜிரி மஜ்ரா ஷத்ரி ஸதகா, சதகாவினுடைய அரைவாசி நன்மை அது ஈடு கொடுக்கிறது, அந்த நன்மையை அது பெற்று தருகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உதாரணத்துக்கு நாங்கள் இப்படி ஒரு நிதியத்தை உருவாக்கிவிட்டோம், எங்களிடத்திலே ஒரு தொகை பணம் இருக்கிறது, ஒரு சகோதரர் வந்து எனக்கு ஒரு மாத தவணைக்கு இவ்வளவு ஒரு பணம் கடன் தாருங்கள் என்று கேட்கிறார். அந்த கடனை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அவர் திருப்பி தந்து விடுவாராக இருந்தால், அந்த கடனிலே எங்களுக்கு ஒரு நன்மை இருக்கிறது. எப்படி ஒரு நன்மை, எவ்வளவு தொகையை நாங்கள் கடனாக கொடுக்கின்றோமோ அந்த தொகையின் அரைவாசியை நாங்கள் சதகா செய்து ஒரு கூலி கிடைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ஒரு சகோதரருக்கு நாங்கள் கடன் கொடுக்கின்றோம் என்றால், அந்த கடனை அந்த சகோதரர் திருப்பி தந்து விடுவார். ஆனால் எங்களுக்கு அதிலே உள்ள நன்மை என்ன? அதிலே 500 ரூபாய் நாங்கள் சதகா செய்த ஒரு நன்மை கிடைக்கிறது. இப்படியெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு சிறப்புகளை வைத்திருக்கிறது. சதகாவை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அல்லாஹு தஆலா அதை தன்னுடைய வலது கையால் வாங்கி எப்படி உங்களிடையே ஒருவர் தன்னுடைய ஆட்டுக்குட்டியை வளர்த்து பெரிய ஒரு ஆடாக அதனை உருவாக்குகின்றாரோ அதே போன்று இந்த சதகாவை அல்லாஹு தஆலா தன்னுடைய வலது கையால் வாங்கி அதனை வளர்க்கின்றான் என்று அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவு ஒரு சிறப்புக்குரிய ஒரு அமலாக இவைகள் காணப்படுகின்றன. எனவே இப்படியான ஒரு திட்டத்தை முதல் முதலாக நாம் புத்தளத்திலே அறிமுகப்படுத்துகின்றோம். எனவே சகோதரர்கள், முடிந்த வரைக்கும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குவதோடு இந்த தொகை அவர்கள் நிரந்தரமாக தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் எந்த சிரமமும் இல்லாமல் உயிரோட்டமாக அல்லாஹுக்காக வேண்டி வேறு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காமல் அவர்கள் கொடுக்க வேண்டும். ஒரே இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதே விஷயம், நாளை எனக்கு ஒரு விஷயத்துக்கு உதவி செய்யலாம், நாளைக்கு எனக்கு ஒரு உதவியாக வந்து நிற்கலாம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இருக்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை திடீரென்று ஏற்பட்டு விட்டது, இந்த நேரத்தில் எங்களுடைய மனது என்ன சொல்லும்? எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று இருக்கும். இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த விஷயங்கள் உங்களுக்கு கூட உதவியாக வரலாம். ஆனால் அதை மட்டும் குறிக்கோளாக வைக்கக்கூடாது. அது ஒரு வேளை தூய்மையான எண்ணத்தை பாதிக்கக்கூடியதாக அது இருக்கும். எங்களுடைய எண்ணம், என்னுடைய இந்த பணம், என்னுடைய இந்த உதவி இன்னொரு முஸ்லீமுடைய கஷ்டத்திலே அவருடைய தேவைக்கு பங்கு கொடுக்கிறது என்றால் எனக்கு அந்த ஒரு வெற்றி போதும். அது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எனக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரமே போதும் என்ற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நாங்கள் இதனை செயல்படுத்த வேண்டும். இந்த விஷயத்திலே நாங்கள் இறங்க வேண்டும். எனவே சகோதரர்கள், இதற்கு சரியான முறையிலே முன்வந்து அவர்களால் முடிந்த, அதாவது குறைந்தது ஒரு 200 ரூபாய் மாதாந்தம், அவர்களால் எந்த அளவு கூடுதலாக முடியுமோ அவர்கள் பேரை கொடுத்து அதனை அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். அதனை அவர்கள் நிரந்தரமாக கொடுத்து கொள்ளலாம். அதே போன்று சகோதரிகளுக்கும் இதனை நாங்கள் வலியுறுத்த வேண்டும். ஏனென்றால் சகோதரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் எவ்வளவோ விஷயங்களுக்காக தங்களுடைய பணங்களை செலவழிக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளுடைய நகை நட்டுக்காக, அதே போன்று ஒரு ஆடை வாங்குவதற்காக வேண்டி கூட ஆயிரக்கணக்கிலே செலவழிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதித்தவைகளிலே எங்களுக்கு பெரிதாக ஒன்றுமே மிச்சம் கிடையாது. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகத்திலே சம்பாதித்தவை ஒன்று நாங்கள் உடுத்தி எங்களுடைய ஆடைகளை கிழிப்போம், அல்லது சாப்பிட்டு அதனை நாங்கள் முடிப்போம். இதை தவிர எங்களுக்கென்று இந்த உலகத்திலே எதுவுமே மிச்சம் கிடையாது. ஆனால் இப்படியான சதகாக்களில், உதவிகளில் நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அது எங்களுக்கு ஒரு மிச்சமாக மறுமை நாளிலே அது வந்து நிற்கும். எங்களுடைய மன்னரையிலே அது ஒரு உதவியாக வந்து நிற்கும். எனவே அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் முடிந்தவரை பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். சகோதரர் ஜவாய்ஸ் அவர் குறிச்சு கொள்வாங்க. சகோதரர்கள், முடிந்த வரைக்கும் ஷைத்தானுக்கு எந்த ஒரு எண்ணத்தையும் இடம் கொடுக்காமல் இந்த திட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் ஏனைய எல்லா பகுதிகளிலும், முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு உதவி செய்வது என்பது ஒரு கட்டாய ஒரு தேர்வை, ஒரு கடமை. ஒரு உடம்பை போன்று, உடம்பின் உறுப்புகளை போன்று உதவி செய்ய வேண்டும். என்ன நடக்கிறது என்றால், சில சகோதரர்களுக்கு அவசரமான ஒரு தேவை இருக்கும். அந்த கட்டத்திலே அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். திடீரென வந்து கேட்பார்கள். ஆனால் சில சகோதரர்களை பிடித்து வசூலித்து கொடுப்பதற்கிடையிலே அவர்களுடைய தேவை முடிந்துவிடும். இந்த குறைபாடுகள் எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறான ஒரு விஷயத்திலே நாங்கள் இறங்கி செயல்படுகின்றோம். எனவே தூய்மையான எண்ணத்தோடு சகோதரர்கள் இந்த விஷயத்திலே பங்கு கொள்ளுங்கள். இதிலே ஒரு பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது. எனவே மாதாந்தம் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கொடுப்பனவு குறைந்தது ஒரு 200 ரூபாய். அதிலே அதை விட அதிகமாக எங்களால் எவ்வளவு முடியுமோ அதனை நாங்கள் இதனை பேரை கொடுத்து கொடுத்து கொள்ளலாம். ஆரம்பியுங்கள் சகோதரர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன் பலஹு அஜ்ரு மிஸ்லிஹா வமன் அமில பிஹா. யார் ஒரு சுன்னத்தை ஏற்படுத்தி விடுகின்றாரோ, ஆரம்பித்து விடுகின்றாரோ, அதே போன்று அந்த சுன்னத்தை பார்த்து யாரெல்லாம் அதிலே மும்முரமாக ஈடுபடுகின்றார்களோ அதை போன்ற கூலியும், அதை அவர்கள் செய்யக்கூடிய கூலியும் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நல்ல முறையில் இதில் விஷயத்திலே கவனம் செலுத்தி இதில் ஈடுபடுங்கள். பெண்களுக்கான ஒரு வாட்ஸ்அப் ஊடாக ஒரு பாடத்திட்டம் நடக்குது, ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு நேரடி வகுப்பு ஒன்று நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் வரக்கூடிய 29ஆம் தேதி சனிக்கிழமை. அப்ப அந்த வகுப்புல வந்து பெண்கள் எல்லாம் வந்து கலந்து கொள்வாங்க, அந்த பாடத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பெண்கள். இன்ஷால்லா புத்தளம் இது நடக்கும். எனவே இது சம்பந்தமாக இதுல யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் வந்து கலந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இதுக்குள்ளே தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க இருக்கின்றார்களோ அவர்களும் வந்து அதில் கலந்து கொள்ளலாம் இன்ஷால்லா. அப்ப சகோதர ஜவாஹிர்கிட்ட பேரெல்லாம் கொடுங்க, பேரை கொடுத்துட்டு போங்க. அப்ப முடிச்சுக்கொள்ள இன்ஷால்லா. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப இலைக்.